கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த திருவிழா ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, இயேசு சபையின் முன்னாள் தலைவர் பேதுரு அருப்பே அவர்கள் சபையின் தலைவராவதற்கு முன் ஜப்பானில் பணிபுரிந்தவர். ஹிரோஷிமாவில் அணுகுண்டு விழுந்த நேரத்தில் அங்கு அவர் நவத்துறவிகளின் பயிற்சியாளராக இருந்தார். 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 வீசப்பட்ட முதல் அணுகுண்டு ஹிரோஷிமாவை அழித்தது. 80,000 அதிகமான உயிர்களை பலிகொண்ட அந்த கொடுமையின் போது அந்த நகரின் புறநகர் பகுதியில் இருந்த இயேசு சபை நவத்துறவியர் இல்லம் பெரும் சேதமின்றி தப்பித்தது. அதன் கதவு ஜன்னல்கள் எல்லாம் உடைந்திருந்தாலும் கட்டடம் ஓரளவு உறுதியாக நின்றது. அந்த இல்லம் ஒரு மருத்துவமனையாக மாறியது. அங்கிருந்த சிறு கோவிலும் காயப்பட்டவர்களால் நிரம்பி வழிந்தது. அணுகுண்டு வீசப்பட்டதற்கு அடுத்த நாள் அந்த இல்லத்தின் கோவிலில் பேதுரு அருப்பே அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். அந்த திருப்பலி நேரத்தில் அவர் அடைந்த வேதனை அனுபவத்தை இவ்விதம் கூறியுள்ளார்.
நான் திருப்பலி நிறைவேற்றிய போது அங்கு காயப்பட்டு கிடந்தவர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல கைகளை விரித்தேன். ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. எனக்கு முன் காயப்பட்டு கிடந்த அந்த மனுக்குலத்தை, அவர்களை அந்த நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களின் அழிவு சிந்தனைகளை எண்ணிய போது என் விரிந்த கைகள் அப்படியே நின்று விட்டன. அங்கு படுத்திருந்தவர்கள் என்னை பார்த்த அந்த பார்வை என் உள்ளத்தை துளைத்தது. எங்கிருந்தாகிலும் தங்களுக்கு ஆறுதல் வருமா, முக்கியமாக இந்த பீடத்திலிருந்து ஆறுதல் வருமா என்ற ஏக்கத்தை அவர்கள் பார்வையில் நான் படித்தேன். என் வாழ்வில் மறக்க முடியாத திருப்பலி அது
என்று அருள் தந்தை பேதுரு அருப்பே அவர்கள் தன் நினைவுகளை ஒரு நூலில் பதிவு செய்துள்ளார்.
அருள் தந்தை அருப்பே அவர்கள் மருத்துவம் படித்தவர் என்பதால் ஹிரோஷிமா தாக்குதலுக்கு பின் நவதுறவியர் இல்லத்தில் மட்டுமல்லாமல் வெளியிலும் சென்று தன்னால் இயன்ற அளவு மருத்துவ உதவிகள் செய்து வந்தார். ஒரு நாள் மாலை அவர் வீடு வீடாக சென்று உதவிகள் செய்து வந்தபோது நாக்கமுரா சான் என்ற இளம்பெண்ணின் வீட்டுக்கும் சென்றார். அணுகுண்டின் கதிர்வீச்சால் அந்த இளம்பெண்ணின் உடல் பெருமளவு எரிந்து போய் கொடூரமான வேதனையுடன் அப்பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அவர் இருந்த நிலையைக் கண்ட தந்தை அருப்பே அவர் அருகில் முழந்தாள் படியிட்டு அவரது காயங்களுக்கு மருந்துகள் இட்டபோது அந்த பெண் தந்தை அருப்பேயிடம், சாமி, எனக்கு திருநற்கரணை கொண்டு வந்திருக்கின்றீர்களா என்று கேட்டார். தந்தை அவர்கள் கண்களில் பெருகிய கண்ணீரை அடக்கிக் கொண்டு தலையை அசைத்தபடி தான் கொண்டு வந்திருந்த திருநற்கருணையை அந்த பெண்ணுக்கு தந்தார். மிகுந்த பக்தியுடன் நற்கருணையை உட்கொண்ட இளம்பெண் நாக்கமுரா சான் சில நிமிடங்களில் இறையடி சேர்ந்தார்.
அன்பு இதயங்களே, ஒரு மறக்க முடியாத திருப்பலி, மறக்க முடியாத திருநற்கருணை பரிமாற்றம் இரண்டையும் அருள் தந்தை அருப்பே அவர்கள் தன் வாழ்வை பாதித்த ஆழமான நினைவுகளாக எழுதி சென்றுள்ளார். காயப்பட்ட மனுக்குலத்திற்கு முன் காயப்பட்ட கடவுளை காட்டும் ஒரு திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆம் அன்புள்ளங்களே, இன்று இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழா.
அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வீ.
அன்பு இதயங்களே, நம்மில் பலர் சிறுவயதில் புதுநன்மை வாங்கியிருப்போம். அந்த நாளுக்கென நம்மை தயாரிக்க பங்கு தந்தையர் அல்லது அருள் சகோதரிகள் நமக்கு மறைக்கல்வி பாடங்கள் சொல்லித் தந்திருப்பர். அப்பரச வடிவில் இயேசு பிரசன்னமாகி இருக்கும் இந்த பெரும் மறை உண்மையை பற்றி கதைகள் பல சொல்லியிருப்பர். இந்த கதைகள் இன்னும் நம் நினைவுகளில் தங்கியிருந்தால், இன்னும் நம் வாழ்வில் தாக்கங்களை உருவாக்கி வந்தால் நாம் பேர் பெற்றவர்கள்.
அன்பு நெஞ்சங்களே, சென்ற வாரம் மூவரு இறைவனை பற்றி புனித அகஸ்தீனுக்கு கடற்கரையில் ஒரு சிறுவன் சொல்லித்தந்த பாடத்தை பற்றி சிந்தித்தோம். இன்று நாம் கொண்டாடும் ஆண்டவரின் திருவுடல் திருரத்த திருவிழாவுக்கு தேவையான பாடத்தை மற்றொரு குழந்தையின் வழியே பயில முயல்வோம். நாம் சந்திக்கப் போகும் குழந்தை அன்பு மருத்துவர் என்று புகழ்பெற்ற லியோ புஸ்காலியா என்ற பேராசிரியரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு பெற்ற ஒரு குழந்தை.
அதிக அன்பு காட்டிய குழந்தை யார் என்று தீர்மானிக்க ஒரு முறை லியோ புஸ்காலியா அவர்களை நடுவராக நியமித்தனர். பல குழந்தைகள் இந்த போட்டிக்கென தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் அண்மையில் செய்த மிக அன்பு நிறைந்த செயல் லியோ அவர்களிடம் விவரிக்கப்பட்டன. அந்த குழந்தைகளிலிருந்து 4 வயது நிறைந்த ஒரு சிறுவன் மிக அன்பு காட்டிய சிறுவன் என்று லியோ தேர்ந்தெடுத்தார். அந்த சிறுவன் என்ன செய்தான்?
அந்த சிறுவன் வாழ்ந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வயதான ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் மனைவியை அண்மையில் இழந்தவர். ஒரு நாள் மாலை அவர் தன் வீட்டுக்கு முன்புறத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடிய வண்ணம் இருந்தது. அதை பார்த்த அச்சிறுவன் அந்த வயதானவர் அருகே சென்று அவர் மடியில் ஏறி அமர்ந்தான். இருவரும் ஒன்றும் பேசவில்லை. நீண்ட நேரம் சென்று சிறுவன் மீண்டும் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவன் செய்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவன் அம்மா அவனிடம், நீ தாத்தா மடியில உட்கார்ந்திருந்தியே, அவர்கிட்ட என்ன சொன்ன என்று கேட்டார். சிறுவன் அம்மாவிடம், ஒன்னும் சொல்லல, அவர் நல்லா அலட்டும்னு அவர் மடியில் உட்கார்ந்திருந்தேன் என்று சொன்னான்.
அச்சிறுவனின் இந்த செயலுக்காக அதிக கனிவுடைய குழந்தை என்ற பரிசை அந்த சிறுவனுக்கு லியோ அவர்கள் வழங்கினார். வயதானவரின் மடியில் எவ்வித தயக்கமும் இல்லாமல் உரிமையோடு ஏறி அமர்ந்திருந்த 4 வயது சிறுவன் இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழாவின் உட்பொருளை நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆம் அன்புள்ளங்களே, அன்பை 1000 வழிகளில் நாம் உணர்த்தலாம். அந்த வழிகளிலேயே மிகவும் சிறந்தது நாம் அன்பு கொண்டவரோடு தங்கியிருப்பது, பரிசுகள் தருவது, வார்த்தைகளில் சொல்வது, செயல்களில் காட்டுவது என்று பல வடிவங்களில் அன்பு வெளிப்பட்டாலும் பிறருடன் பிறருக்காக முழுமையாக பிரசன்னமாகி இருப்பதே அன்பு. இந்த முழுமையான பிரசன்னம் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியும் தொடர முடிந்தால் அது அன்பின் சிகரம். அத்தகைய அன்பின் அருள் அடையாளமே இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும். எனது அருமை அன்புள்ளங்களே, எப்படி நம் இறைவன் மூவொரு இறைவனாய் இருக்கிறார் என்ற கேள்வியை விட அவர் ஏன் மூவொரு இறைவனாய் இருக்கிறார் என்ற கேள்விக்கு விடை தேடுவது நமக்கு நல்லது என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். அதேபோல் இயேசுவின் பிரசன்னம் எப்படி இந்த அப்பரச வடிவில் உள்ளது என்பதை கூறும் இறையியல் விளக்கங்களை காட்டிலும் ஏன் நம் இறைமகன் இயேசு அப்பரச வடிவில் நம்மோடு தங்கியுள்ளார் என்பதை உணர்ந்து கொள்வது நமக்கு பயனளிக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, இறைமகன் ஏன் அப்பரச வடிவில் தன் பிரசன்னத்தை இந்த உலகில் விட்டுச் சென்றார்? அப்பமும் ரசமும் இஸ்ரேல் மக்கள் தினமும் உண்ட எளிய உணவு. எந்தவோர் உணவையும் நாம் உண்டபின் அது நம் உடலின் இரத்தமாக, தசையாக, எலும்பாக, நரம்பாக மாறிவிடும். உணவுக்குள்ள இந்த அடிப்படை குணங்களெல்லாம் இறைவனுக்கும் உண்டு என்பதை நிலைநாட்ட இயேசு இந்த வடிவை தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கின்றேன். எளிய உணவாக, நாம் தினமும் உண்ணும் உணவாக, நம் உடலாகவே மாறி நம்மை வாழ வைக்கும் உணவாக இறைவன் நம்முடன் வாழ்கின்றார் என்பது நமக்கெல்லாம் தரப்பட்டுள்ள அற்புதமான கொடை. இந்த கொடையை, இந்த அன்பு பரிசை கொண்டாடும் திருநாளே இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழா.
அன்பு இதயங்களே, தங்களுடன் இறைமகன் இயேசு எப்போதும் தங்கியுள்ளார் என்ற அந்த ஓர் உணர்வால் எத்தனையோ உன்னத உள்ளங்கள் உழைக்கவும் தங்கள் உயிரை இழக்கவும் தயாராக இருந்தார்கள். இந்த உன்னத உள்ளங்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள இரு வாழ்வு அனுபவங்களோடு நம் சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம்.
சான் பிரான்சிஸ்கோ உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் ஜான் குயின் அவர்கள் தன் மறை மாவட்டத்தில் உழைக்க புனித அன்னை தெரேசாவையும் சில சகோதரிகளையும் அழைத்திருந்தார். அருட்சகோதரிகள் தங்குவதற்கு அவர் ஒரு வீட்டை தயாரித்திருந்தார். அன்னை தெரேசா அங்கு வந்தபோது அந்த வீட்டில் செய்யப்பட்டிருந்த வசதிகளையெல்லாம் பார்த்தார். வீட்டின் தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்களை எடுக்கச் சொன்னார். கதவு ஜன்னல்களுக்கு போடப்பட்டிருந்த திரைச்சீலைகளை எடுக்கச் சொன்னார். வீட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்த 4 அல்லது 5 தொலைபேசிகளுக்கு பதில் 1 போதும் என்று சொன்னார். இப்படி அவர் ஒவ்வொன்றாக அந்த வசதிகளையெல்லாம் குறைத்தபின் பேராயரிடம், ஆயரே, இந்த வீட்டில் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நற்கருணை பேழை மட்டுமே என்று சொன்னாராம்.
அன்பு இதயங்களே, இறைமகன் இயேசுவின் பிரசன்னம் இருந்தால் போதும் என்று வாழ்ந்த அன்னை தெரேசா உலகில் உருவாக்கிய மாற்றங்களை நாம் அனைவரும் அறிவோம்.
பதினேழாம் நூற்றாண்டில் கனடாவில் பழங்குடியினரிடையே பணிபுரிந்து அவர்கள் மத்தியில் மறைசாட்சியாக உயிர் துறந்த பல இயேசு சபை அருள் பணியாளர்களில் புனித ஐசக் ஜோக்ஸ் அவர்களும் ஒருவர். தன் 29வது வயதில் அருள் பணியாளராக திருப்பொழிவு பெற்றதும் தன் பணியை துவக்கிய அவர் அம்மக்களால் பல்வேறு வழிகளில் தொடர்ந்து சித்திரவதைகள் செய்யப்பட்டார். இந்த சித்திரவதைகளால் தன் கை விரல்களையெல்லாம் அவர் இழந்திருந்தார். இந்நிலையில் அவர் ஐரோப்பாவிற்கு திரும்பிய போது அங்கு திருப்பலி நிகழ்த்த விரும்பினார். கை விரல்கள் இல்லாததால் அவர் திருப்பலி செய்வதற்கு திருத்தந்தையின் தனிப்பட்ட உத்தரவை பெற வேண்டியிருந்தது. அப்போது திருத்தந்தையாக இருந்த 8 உர்பானிடம் உத்தரவு கேட்டபோது அவர், இயேசுவின் சிறந்ததொரு சாட்சியாக வாழும் இக்குரு திருப்பலி நிகழ்த்த யாரும் தடை செய்ய முடியுமா என்று சொல்லி அவருக்கு உத்தரவு அளித்தார்.
விரல்கள் இல்லாத போதும் திருப்பலி நிகழ்த்தி அப்பத்தையும் கிண்ணத்தையும் தன் விரல்களற்ற கரங்களில் ஐசக் ஜோக்ஸ் அவர்கள் உயர்த்தி பிடித்தது கட்டாயம் பலருக்கு இறை பிரசன்னத்தின் வலிமையை உணர்த்தியிருக்கும். அன்பு இதயங்களே, இப்படி கோடான கோடி மக்களின் மனங்களில் இத்தனை 100 ஆண்டுகளாய் வீரத்தை தியாகத்தை அனைத்திற்கும் மேலாக அன்பை வளர்த்துள்ளது கிறிஸ்துவின் பிரசன்னம். அந்த மறை உண்மைக்கு முன் தாழ்ந்து பணிந்து நாம் வணங்குவோம். இறைமகன் இயேசு தன் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக விட்டு சென்றுள்ள அன்பையும் தியாகத்தையும் வாழ்வாக்க முனைவோம்.
கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்திட துணை செய்வீர்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.